அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் 2010 இரண்டு பெண்கள் மீது 4 ராணுவ சிப்பாய்கள் மேற்கொண்ட கூட்டு பாலியல் வல்லுறவு தொடர்பான வழக்கில் 4 ராணுவத்தினருக்கு யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் 30 கடூடிய சிறை தண்டனை விதித்திருப்பது குறித்த செய்தி. இதுகுறித்து பெண்கள் அமைப்புகளின் கருத்துக்கள்.
ஒட்டுமொத்த பாலியல் வல்லுறவுக்குமாக எடுத்துக்காட்டாக தான் இந்த தீர்ப்பை நான் பார்க்கிறேன். 15 மேலாக நாங்கள் எல்லாரும் போராடி கொண்டிருக்கிறோம் பல பாலியல் வல்லுறவுக்கு எதிராக. விஸ்வமட கேஸுக்கு
தமிழ்நாட்டின் மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக அந்த கட்சியின் தலைவர் ஜவாஹிர் உல்லாவால் அறிவிக்கப்பட்ட தமிமுன் அன்சாரி தான் அந்த பதவியில் நீடிப்பதாக கூறும் அவரது செவ்வி,
இந்த சச்சரவுகளுக்கு பின்னால் திமுக ஆதரவா, அண்ணா திமுக ஆதரவா, அல்லது மக்கள் நல கூட்டு இயக்கத்தினுடைய சிக்கல்களா என்று கேட்டால் இது எதுவுமே இல்லை. பல ஆண்டுகளாக
இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் அரசு நிதியை தவறான முறையில் பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்படும் முன்னாள் ஜனாதிபதி அவரின் ஆதரவாளர்களுக்கு பிணை கிடைத்திருப்பது குறித்த செய்தி ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் சங்கீதராஜன் ஆகியோர்.
சிரியாவிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் கஸ்பியன் மாகடலில் தடுத்து நிற்கும் ரஷ்ய போர்க்கப்பல்கள் இஸ்லாமிக் ஸ்டேட் வன்மவைதிகள் மீது 26 குரூஸ் ஏவுகணைகளை வெடித்திருப்பதாக ரஷ்யா அறிவித்திருக்கிறது. அதிபர் புட்டினோடு தொலைக்காட்சி உரையாடல் ஒன்றில் இந்த விவரங்களை வெளியிட்ட ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் சர்ஜி ஷொய்கு, தமது 11 இலக்குகளும் அளிக்கப்பட்டன என்றும் பொதுமக்கள் இவருக்கும் காயம்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த தகவல் தனிப்பட்ட முறையில் உறுதிப்படுத்தப்படவில்லை. சிரியன் அதிபர் ஆசாத்தின் எதிரிகளை பலகீனமடைய செய்யாமல் அதிபர் ஆசாத்தின் பலத்தை ரஷ்யா பெருக்கி வருகிறது என்று மேற்குலக நாடுகள் முன்னர் கண்டனம் செய்திருக்கின்றன.
ஆப்கானிஸ்தானின் குண்டூஸ் நகரில் தங்களது மருத்துவமனை மீது அமெரிக்கா வான் தாக்குதல் நடத்தியது குறித்து ஜெனீவா உடன்படிக்கையின்படி சர்வதேச உண்மை அறியும் ஆணையத்தை அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என மருத்துவ தொண்டு நிறுவனமான MSF தெரிவித்துள்ளது. MSF மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 10 நோயாளிகளும் 12 MSF பணியாளர்களும் கொல்லப்பட்டனர். யுத்தத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளின் மீதே நடத்தப்பட்ட தாக்குதல் இது என அந்த நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் ஜோவான் லூ கூறியிருக்கிறார்.
We cannot rely on internal military investigation by the US, NATO and AGAN forces.
ஆப்கானிஸ்தானும் அமெரிக்காவும் இந்த சம்பவம் தொடர்பில் மாற்றி மாற்றி பேசி வருவதால் எந்த உள்நாட்டு விசாரணையையும் நம்ப முடியாது எனவும் டாக்டர் லியூ கூறியிருக்கிறார். மருத்துவமனை மீதான இந்த தாக்குதல் தவறுதலாக நடந்துவிட்ட ஒன்று என அமெரிக்க ராணுவ தளபதி செவ்வாய்க்கிழமையன்று கூறியிருந்தார்.
மத்திய திரைக்கடலில் மக்கள் கடத்தப்படுவதை தடுக்கும் நடவடிக்கை ஒன்றை ஐரோப்பிய ஒன்றியம் நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. கடத்தல்காரர்களின் வள்ளங்களை அனைத்துலக கடல் எல்லைகளில் வழிமறித்து அவற்றில் ஏறவும் தேடுதல் புரியவும் கைப்பற்றவும் பொதுமக்கள் வள்ளத்திலே காணப்பட்டால் அவர்களை மீட்கவும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் 6 போர்க்கப்பல்கள் உத்தரவிடப்பட்டுள்ளன. இதுபற்றி குடியேற்றத்துக்கான அனைத்துலக அமைப்பின் பிரமுகர் ஒருவர் பேசும்போது,
Only going after the boats will not stop or have a major impact on the flow because the
கடத்தல் தொழில்புரியும் குற்றவியல் கும்பல்கள் இந்த நடவடிக்கையினால் பின்வாங்கிவிட மாட்டா என்று கூறியிருக்கிறார். இதற்கு பதிலாக ஐரோப்பாவிற்குள் வந்து குடியேற இந்த மக்களுக்கு சட்டப்பூர்வ உரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டிருக்கிறார். இவ்வாண்டில் இதுவரை சிரியன் குடியேறிகள் பெரும்பாலானோர் உட்பட மொத்தம் 130,000 குடியேறிகள் லிபியாவிலிருந்து இத்தாலிக்குள் கடல் மார்க்கமாக கடந்து வந்திருக்கிறார்கள்.
இந்த ஆண்டின் வேதியியலுக்கான நோபல் பரிசு ஸ்வீடனின் தாமஸ் லெண்டல் என்பவருக்கும் அமெரிக்காவின் பால் மேட்ரிக் என்பவருக்கும் துருக்கிய பின்னணி கொண்ட அமெரிக்கரான ஆசிஸ் சாங்கர் என்பவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. பழுதடைந்த DNAவை செல்கள் எப்படி சரி செய்கின்றன என்பதை கண்டறிந்ததற்காக இவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. உயிருள்ள செல்கள் எப்படி இயங்குகின்றன என்பதை புரிந்து கொள்வதற்கான அடிப்படையான பார்வையை இவர்களது ஆய்வு வழங்கியிருப்பதாக விருதை வழங்கும் த ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் தெரிவித்திருக்கிறது.
இஸ்ரேல் நாட்டிலும் மேற்கு கரை பகுதியிலும் பாதுகாப்பு நிலை மோசமாக இருப்பதால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஜெர்மனிக்கான தனது பயணத்தை ரத்து செய்திருக்கிறார். இன்று நடைபெற்ற வெவ்வேறு கத்திக்குத்து சம்பவங்களில் இஸ்ரேலர்கள் 3 காயம் பட்டிருக்கிறது. ஜெருசலேம் படைநகரில் இஸ்ரேலில் ஒருவரை பலஸ்தீனிய பெண் ஒருத்தி கத்தியால் குத்தியிருப்பதாக போலீசார் கூறியிருக்கிறார்கள். இந்த பெண் சுடப்பட்டு இப்போது மருத்துவமனையில் மோசமான நிலையில் இருக்கிறார். அஷ்கலான் என்ற இடத்தில் இஸ்ரேலர்கள் இருவரை தாக்கிய சந்தேக நபர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்.
ஹாங்காங்கில் உள்ள தபால் பெட்டிகளில் பிரிட்டிஷ் அரசு முத்திரையை மறைக்கும் முயற்சிகளுக்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தற்போது அரசு இதற்கென முன்வைத்திருக்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் கிடைக்கும் பட்சத்தில் அங்கிருக்கும் பழைய தபால் பெட்டிகளில் பொறிக்கப்பட்டிருக்கும் பிரிட்டிஷ் அரசு முத்திரைகள் உலோக தகடுகளால் மறைக்கப்படும். 1997 பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து ஹாங்காங் விடுதலை பெற்றது.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். கிளிநொச்சி மாவட்டத்தில் 2010 இரண்டு பெண்கள் மீது 4 ராணுவ சிப்பாய்கள் மேற்கொண்ட கூட்டு பாலியல் வல்லுறவு தொடர்பான வழக்கில் 4 ராணுவத்தினருக்கும் யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்றம் 30 கடூடிய சிறை தண்டனை விதித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியாவில் இருக்கும் செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே கிளிநொச்சி மாவட்டத்தில் விசமடு பகுதியில் 2010 இரண்டு பெண்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட பாலியல் வல்லுறவு மற்றும் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான வழக்கில் 4 ராணுவத்தினருக்கு யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்றம் 25 கடூடிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கின்றது. அத்துடன் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நட்டையீடும் செய்த குற்றங்களுக்கு தண்டப்பணம் செலுத்த வேண்டும் என்றும் தவறினால் 5 கடூடிய சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் அந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டு பிள்ளைகளின் தாயாகிய 27 வயதுடைய இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியது, 5 பிள்ளைகளின் தாயாகிய 36 வயதுடைய பெண்ணை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தது உள்ளிட்ட 5 குற்றங்களை சுமத்தி இந்த ராணுவத்தினர் மீது சட்டமாதிபர் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். வன்னி பிரதேசத்தில் மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த போது நள்ளிரவு வேளையில் பாதுகாப்பற்ற சூழலில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தினால் விசமடு பிரதேசம் மட்டுமல்லாமல் கிளிநொச்சி மாவட்டத்தின் மீள்குடியேற்ற பிரதேசமே பெரும் அச்சத்தில் மூழ்கியிருந்தது. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருந்த பெண்கள் தமக்கு நேர்ந்தவற்றை நீதிமன்ற விசாரணையின் போது விவரித்திருந்தார்கள். அத்துடன் நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் எதிரிகளான ராணுவ சிப்பாய்கள் 4 பேரும் குற்றவாளிகள் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது என யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்சலியன் அவர்கள் தனது தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 4 ராணுவத்தினரில் ஒருவர் தலைமறைவாகி இருக்கின்றார். அந்த நிலையிலேயே இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. 81 பக்கங்களை கொண்ட தீர்ப்பை நீதிமன்றத்தில் ஒருமனத்தியாலும் வாசி நீதிபதி இளஞ்சலியன் அவர்கள் நாட்டையும் பொதுமக்களையும் பாதுகாக்கும் நடவடிக்கைக்காக அரசாங்கத்தினால் விசுவமடு பகுதிக்கு அனுப்பப்பட்டிருந்த போதே எதிரிகள் இந்த குற்றச் செயலை புரிந்திருக்கின்றார்கள் என குறிப்பிட்டிருக்கின்றார். இது தண்டனைக்குரிய குற்றமாகும். அத்துடன் இந்த நாட்டு ராணுவத்தினரின் நட்பெயரை கெடுத்த செயலாகும். எனவே குற்றவாளிகளுக்கு அதியுச்ச தண்டனை வழங்கப்படுகின்றது என்று தனது தீர்ப்பில் நீதிபதி தெரிவித்திருக்கின்றார். இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டதை அடுத்து யாழ் மேல் நீதிமன்றம் பொதுமக்களினால் இன்று நிறைந்து வழிந்தது. அதிரடி காவல்துறையினர் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை எதிர்த்து நீதி கோரி செயற்பட்டு வருகின்ற பெண்கள் அமைப்பைச் சேர்ந்தவரும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவருமாகிய ரஜினி சந்திரசேகரம் அவர்களை தொடர்பு கொண்டு இன்று வழங்கப்பட்டுள்ள இந்த நீதிமன்ற தீர்ப்பு குறித்து என்ன கருதுகின்றீர்கள் என கேட்டேன்.
ஒட்டுமொத்த பாலிய வீரருக்குமாக எடுத்துக்காட்டாக தான் இந்த தீர்ப்பை நான் பாக்குறேன். 15 வருஷத்துக்கு மேலாக நாங்கள் எல்லாரும் போராடி கொண்டிருக்கிறோம். பல பாலியல் வீரருக்கு எதிராக விசுவமட கேஸுக்கு கிடைச்ச தீர்ப்புல இருந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நாங்க வீதிகள்ல நின்று நடத்துற போராட்டங்கள், சட்டத்தரணிகளை வச்சு போராடுற போராட்டங்கள், பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணி நிக்கிற நீதி கோர்ற பிரச்சாரங்களுக்கு ஒரு உத்வேகத்தை தந்திருக்கு இந்த தீர்ப்பு. இது உண்மையாக இலங்கை முழுவதுக்குமே ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விஷயம், தகுந்த தண்டனையான்றத
இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் அரசு நிதியை தவறான முறையில் பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவின் செயலாளருக்கு நீதிமன்றம் பிணை வழங்கியிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே.எஸ். உதயகுமார்.
கடந்த ஜனாதிபதி தேர்தல் சமயம் அரச நிதியை தவறான முறையில் பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்க மற்றும் தொலைத்தொடர்பு மானிய ஆணைக்குழுவின் முன்னாள் பணிப்பாளர் அனுஷ பால்பிட்டா ஆகியோரை கடும் நிபந்தனைகள் கொண்ட பிணையின் கீழ் விடுதலை செய்யுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தல் சமயம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் நடவடிக்கைகளுக்காக சுமார் 600 மில்லியன் அரச நிதியை தவறான முறையில் பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டி சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். இன்று வழக்கு அழைக்கப்பட்ட போது சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர். அவர்களை பிணையின் கீழ் விடுதலை செய்யுமாறு எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். அந்த வேண்டுகோளுக்கு அரச தரப்பு வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. சந்தேக நபர்களை பிணையின் கீழ் விடுதலை செய்வதன் மூலம் வழக்கு விசாரணைக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்பட மாட்டாது என்றும் அரச தரப்பு வழக்கறிஞர் அறிவித்தார். அதன் பின்னர் சந்தேக நபர்களை பிணையின் கீழ் விடுதலை செய்த நீதிபதி வழக்கு விசாரணையை நவம்பர் மாதம் 9 தேதி வரை ஒத்திவைப்பதற்கு தீர்மானித்தார். இதேவேளை லலித் வீரதுங்கவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யும் போது சட்டமா அதிபர் சந்தேக நபர்களுக்கு சார்பாக செயற்பட்டுள்ளதாக மனித உரிமை செயற்பாட்டாளரும் வழக்கறிஞருமான நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். அரச சொத்துக்களை தவறான முறையில் பயன்படுத்துவதற்கு எதிராக குற்றச்சாட்டு சுமத்தப்படும் போது சந்தேக நபர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு முதலில் மஜிஸ்ட்ரேட் நீதவான் முன் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்த வழக்கறிஞர் நாமல் ராஜபக்ஷ அதன் பின்னரே மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வது வழக்கம் என்று தெரிவித்தார். ஆனால் இங்கு மேல் நீதிமன்றத்தில் நேரடியாக வழக்கு தாக்கல் செய்ததன் மூலம் சட்டமா அதிபர் லலித் வீரதுங்க கைது செய்வதை தடுத்துள்ளதாக குற்றம் சாட்டிய வழக்கறிஞர் நாமல் ராஜபக்ஷ விசேட சலுகைகளை பெற்றுக் கொடுப்பதற்காகவே சட்டமா அதிபர் இவ்வாறு செயற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார்.
கொழும்பு செய்தியாளர் கே சுதயகுமார். இலங்கையின் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் சமீபத்தில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்கலைக்கழக உடைமைகளை சேதம் செய்ததான குற்றச்சாட்டில் 13 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதை எதிர்த்து மாணவர்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். இது குறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கடந்த வாரம் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது பல்கலைக்கழக உடைமைகளுக்கு சேதங்களை ஏற்படுத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் 13 மாணவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 13 மாணவர்களும் அக்கரைப்பேட்டு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற உத்தரவின் பேரில் எதிர்வரும் 20 தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இம்மாணவர்களை விடுதலை செய்ய கோரி இன்று பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். கடந்த வியாழக்கிழமை தங்களுக்கான விடுதி வசதிகள் வளாகத்துக்கு உள்ளே வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஒளிவில் வளாக மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போதே மாணவர்களின் கல்வீச்சு தாக்குதல்களில் பல்கலைக்கழக உடைமைகளுக்கு சேதங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இதேவேளை கிழக்கு மாகாண வேலையற்ற தமிழ் பட்டதாரிகளின் உண்ணாவிரத போராட்டம் மேலும் விரிவடைந்துள்ளது. அரச துறைகளில் வேலைவாய்ப்பு வழங்கக் கோரி இன்று மட்டக்களப்பு நகரில் மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளும் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர்.
எமது கிழக்கு மாகாண அரசானது எமது பட்டதாரி நியமனத்தில் பாரிய புறக்கணிப்புகளை செய்து வருகின்றது என்றுதான் கூற வேண்டும். மத்திய ஊபா சப்ரகம மாகாணங்களில் மாகாண அரசே தனது நியமனங்களை வழங்குகின்ற அதேவேளை இந்த கிழக்கு மாகாண அரசு எந்த விதமான நியமனங்களையும் வழங்காத ஒரு நிலை காணப்படுகின்றது. குறிப்பாக இது கிழக்கு மாகாண அரசில் நேற்று சிங்கள மொழி மூலமான பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது, ஆனால் தமிழ் மொழி மூலமான பட்டதாரிகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நிலை மாற்றப்பட்டு அனைத்து பட்டதாரிகளுக்கும் உடனடியாக இந்த வேலை வாய்ப்பானது வழங்கப்பட வேண்டும்.
இதுவரைக்கும் நாங்கள் பண்ணின ஒவ்வொரு போராட்டத்தின் போதும் எங்களுக்கு ஒரு பதில் அளித்தார்கள், ஆனால் அதற்கான சரியான முடிவு வந்து இன்று வரைக்கும் எடுக்கப்படவில்லை. எங்களுக்கு சரியான ஒரு குறிப்பிட்ட இந்த திகதிக்குள்ள எங்களுக்கு வேலையொன்றை நீங்கள் தருவதாக ஒரு உறுதி கடிதத்தை எங்களுக்கு கொடுக்கும் வரைக்கும் எங்களுடைய இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கும்.
ஏற்கனவே கிழக்கு மாகாண சபைக்கு முன்பாக அம்பாறை மாவட்ட தமிழ் வேலையற்ற பட்டதாரிகளினால் ஆரம்பிக்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டம் இன்று 8 நாளாகவும் தொடர்கின்றது.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். பிரிட்டனின் உள்துறை அமைச்சர் தெரசா மே அதிக அளவிலான வெளிநாட்டவர் குடியேற்றம் பிரிட்டனின் சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடும் என்று நேற்று எச்சரித்திருந்தார். பிரிட்டனின் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் மாநாட்டில் பேசிய அவர் போரை காரணம் காட்டி பிரிட்டனுக்குள் அகதி தஞ்சம் கோரியவர்கள் போர் சூழல் முடிந்த பிறகு அவர்களின் சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்புவது குறித்தும் பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். குடியேறிகள் குறித்தும் தஞ்ச கோரிக்கையாளர்கள் குறித்தும் அவர் தெரிவித்திருந்த கருத்துக்கள் கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகின்றன. குடியேறிகள் குறித்த அவரது கருத்துக்களை பிரிட்டனில் இருக்கும் குடியேறிகள் எப்படி பார்க்கிறார்கள் என்று லண்டனில் இருக்கும் ஈழத்தமிழ் ஊடகவியலாளர் டி ஜெயபாலனிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் பூபாலரட்னம் சீவகன்.
இந்த நாட்டுக்கு நானும் 20 முதல் புலம்பெயர்ந்த ஒரு அகதி. அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது நாங்கள் அங்கிருந்து புலம்பெயர்ந்து வந்தது வந்து பொருளாதார காரணங்களுக்கு மட்டுமண்டிவே சொல்ல முடியாது. இப்ப பல்வேறு காரணங்கள் இருந்தது வாரத்துக்கு. அதுல முக்கியமானது நாட்டின் சூழ்நிலை, அதே சூழ்நிலை 20 முதல் எங்களுக்கு ஏற்பட்ட அதே சூழ்நிலை அல்லது அதிலும் பார்க்க மோசமான சூழ்நிலை தான் இன்னைக்கு சிரியாவிலேயோ ஆப்கானிஸ்தான்லயோ அல்லது ஈராக்லயோ லிபியாவிலேயோ நடந்து கொண்டிருக்குது. அப்ப அவர்களை அங்கீகரிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு வந்து பிரித்தானியாவுக்கு நிச்சயமா இருக்குன்னு நினைக்கிறேன். சிரியாவில கடந்த 5 ஆண்டுகளுக்கு முதல் இருந்த நிலைமையை இவ்வளவு மோசமாக்கினதுல பிரித்தானியாவுக்கும் பங்கு இருக்கின்றது. லிபியாவுக்கு எதிரான யுத்தத்தை முன்னெடுக்கணும் என்றது முன்னுக்கு நின்றதுல பிரித்தானியாவுக்கு முக்கிய பங்கு இருக்குது. அதே போன்று ஈராக் போன்ற நாடுகள்லயும் பிரித்தானியா தன்னுடைய பாத்திரத்தை நடத்தி இருக்குது. ஆன வழியா அந்த நாடுகள இன்றைக்கு இருக்கிற மோசமான நிலைக்கு இவர்களும் ஒரு காரணம்.
அவங்க இன்னொரு புறமாக சொல்லி இருக்கின்றார்கள், உண்மையிலேயே பிரச்சனையில் சிக்கி வருபவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும், நாங்கள் ஏற்கனவே இப்படியான வரலாற்றை கொண்டவர்கள் பிரிட்டன்.
இது ஒரு முதல கண்ணீர் என்று தான் நான் பாக்குறேன். ஏனென்றால் நாடு முழுக்க யுத்தம் நடந்து மக்கள் புலம்பெயரும் பொழுது இதுல என்னத்த உண்மையை கண்டுபிடிக்க இருக்கிறார்கள். ஆரம்பத்துல வந்து ஐரோப்பிய நாடுகள் வந்து இந்த அகதிகளை உள்வாங்கிக்குள்ள பெரும்பாலும் ஒரு நாடு யுத்தம் நடக்கிற பிரதேசமாக அறிவிக்கப்பட்டால் அந்த பிரதேசத்தில இருந்து வாரவர்களை உள்வாங்கிற ஒரு தன்மை இருந்தது. அதற்கு பிறகு இவர்கள் இந்த சட்டத்தின் மூலம் அரசியல் தஞ்சம் கோருவதை வந்து மிக இறுக்கமாக்கி கொண்டு வந்து இப்பொழுது தனிப்பட்ட ஒவ்வொரு நபரும் பாதுகாப்பு இருக்கா இல்லையா என்ற அடிப்படையில இவர்கள் உள்ளுக்கெடுக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே சிரியா போன்ற நாடுகள்லயோ லிபியா போன்ற நாடுகள்ல விமான தாக்குதல் நடத்தப்படும் போது இந்த தனிநபருக்கு அதால பாதிப்பு வருமா இல்லையா என்ற முடிவை நான் நினைக்கல இந்த சட்டம் எடுக்கலும்.
அதே நேரத்தில் அவங்க இன்னொரு விஷயம் சொல்லி இருக்கிறாங்க, வந்து ஒரு நாடு பாதுகாப்பானது என்று உணரப்படும் பட்சத்தில் அந்த நாடுகளைச் சேர்ந்து இங்க தஞ்சம் கோரியவர்களை பாதுகாப்பான நாடுகளுக்கு திருப்பி அனுப்புகின்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சொல்லி இருக்கிறாங்க. அதுல என்ன தப்பு இருக்கிறது?
இப்ப நாட்டுல பிரச்சனை முடிந்தா பிறகு முற்றுமுழுதாக முடிந்த என்று தெரிந்து நீங்கள் அனுப்புற சூழ்நிலை இருந்தால் பரவாயில்லை. ஆனால் பெரும்பாலான நாடுகள்ல இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை. ஆப்கானிஸ்தானை எடுத்துக்கொள்ளுங்க, ஆப்கானிஸ்தான்ல சுமூகமாகி விட்டதாக சொல்லி இவர்கள் ஏற்கனவே அறிவிச்சபடி தங்களது படைகளை எல்லாத்தையும் விலக்கியிருந்தார். ஆனால் இன்னும் ஆப்கானிஸ்தான் என்ற பிரச்சனை இன்றைக்கு நிறைவு பெறவே இல்லை. இலங்கை போன்ற நாடுகள்ல கூட ஓரளவுக்கு அந்த பிரச்சனை சுமூகமான நிலைக்கு வந்திருந்தாலும் அது முற்றுமுழுதாக சுமூகமான ஒரு நிலைக்கு வந்ததா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. இலங்கை அரசாங்கம் சர்வதேச விசாரணை ஒன்று நடத்துறதுக்கு தயாரா இல்லை. அப்படியான ஒரு நிலையில என்ன என்று முற்றுமுழுதான ஒரு நம்பிக்கையோட அனுப்ப முடியும்? அடுத்து இந்த நாடுகள்ல 10 வருடங்களுக்கு மேல் வாழ்கிற ஒருவர் அவர் குழந்தை பெற்று அந்த குழந்தைக்கும் ஒரு 5-6 வயது இருந்தார், அந்த குழந்தைக்கு இந்த நாட்டில் இருக்கிறதுக்கான அனுமதி கொடுக்கப்படணும் தான் நினைக்கிறேன்.
லண்டனில் இருக்கும் ஈழத்தமிழ் ஊடகவியலாளர் ஜி ஜெயபாலன். அடுத்து இந்திய செய்திகள். பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவரும் அந்த கட்சியின் முதல்வர் வேட்பாளருமான அன்புமணி ராமதாஸ் இந்திய அரசின் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது மருத்துவக் கல்லூரிகளுக்கு முறைகேடாக அனுமதி கொடுத்த ஊழல் வழக்கில் அவர் மீது குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்ய டெல்லி சிபிஐ நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் முரளிதரன்.
மத்திய பிரதேசத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கியதில் சலுகை காட்டப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் மீது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக இந்தியாவின் மத்திய புலனாய்வுத்துறை பதிவு செய்த 2 வழக்குகளில் சிபிஐ நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழும் இந்திய குற்றவியல் சட்டத்தின்படியும் கிரிமினல் சதி, ஏமாற்றுதல், மோசடி ஆகியவை நடந்ததற்கான முதற்கட்ட ஆதாரம் இருப்பதால் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக வழக்குகளை பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் முதலாவது ஆட்சிக் காலத்தில் 2004 ஆண்டிற்கும் 2009 ஆண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தில் அன்புமணி ராமதாஸ் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போது உத்தரப்பிரதேசத்தின் பரேலியில் உள்ள ரோஹில்கந்த் மருத்துவக் கல்லூரிக்கும் மத்திய பிரதேசத்தின் இந்தூர் இண்டெக்ஸ் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்திற்கும் சாதகமாக செயல்பட்டதாக 2 வழக்குகளை சிபிஐ பதிவு செய்துள்ளது. ரோஹில்கந்த் மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கைக்கான அனுமதியை புதுப்பிப்பதற்கும் இண்டெக்ஸ் மருத்துவக் கல்லூரியில் போதுமான வசதிகள் இல்லாத நிலையிலும் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி வழங்குவதிலும் சலுகை காட்டப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. நீதிமன்றத்தின் தற்போதைய உத்தரவு குறித்து செய்தியாளர்களிடம் இன்று பேசிய அன்புமணி ராமதாஸ் இந்த வழக்குகளை சட்டப்படி எதிர்கொள்ளப் போவதாக தெரிவித்தார்.
அன்புமணி, ஒரு பைசா லஞ்சமோ 1 ரூபா எங்கேயாவது நான் பணம் பெற்றிருக்கணும், பொருளா பெற்றிருக்கணும், யார் மீது யாரையாவது நான் சந்திச்சிருக்கணும், எதுவுமே கிடையாது குற்றச்சாட்டுல கிடையாது. இது ப்ரொசீஜரல் ப்ரொசீஜரல் இஷ்யூ தான் அதுல குற்றச்சாட்டுல இருக்கு. ஆக இதுல வந்து லஞ்சமோ ஊழலோ இந்த வழக்குல இல்ல, ப்ரொசீஜரல் பிரச்சனை. அதனாலதான் சொல்லிட்டு இருக்கோம். அதனால இது வந்து நான் போட்ட பெட்டிஷன் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன்ல அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். இது சம்பந்தமாக அடுத்த கட்ட நடவடிக்கை சட்ட ரீதியாக நான் அணுகுவேன். இதற்கு பிறகு வழக்கு ட்ரையல் போன்றதெல்லாம் இருக்கும். ஆனாலும் அதற்கு முன்பாக முறையீடு, மேல்முறையீடு எல்லாம் இருக்கிறது. சட்ட ரீதியாக நிச்சயமாக அடுத்த கட்டத்தில் நான் சந்தித்து அதில் நான் இதிலிருந்து நான் வழக்கிலிருந்து உறுதியாக நான் வெளிவருவேன் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது.
இந்த 2 வழக்குகளிலுமே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பிணையில் உள்ளனர். 2016 ஆண்டில் தமிழகத்தில் நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தங்கள் கட்சியின் முதல்வர் வேட்பாளராக அன்புமணி ராமதாஸை பாட்டாளி மக்கள் கட்சி அறிவித்திருக்கும் நிலையில் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு வெளியாகியுள்ளது.
செய்தியை தந்தவர் முரளிதரன். தமிழ்நாட்டின் மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தமிமுன் அன்சாரி நீக்கப்படுவதாக அந்த கட்சியின் தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா நேற்று செவ்வாய்க்கிழமை அறிவித்திருந்தார். இந்த நீக்கம் குறித்து தமிமுன் அன்சாரியிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் முரளிதரன்.
இந்த அரசியல் கட்சியில தலைவர் பதவி என்பது இல்லாமல் இருந்தது. பொதுச் செயலாளர் பதவிதான் அவருடைய முதன்மை பதவியாக இருந்து வந்தது. பொதுச் செயலாளராக நான் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் சட்டமன்ற குழுவின் தலைவராக மட்டுமே இருந்தார். இந்த நிலையில கட்சியுடைய நிர்வாக அமைப்புக்கும் பொதுச் செயலாளருக்கும் தெரியாமல் அறிக்கை விடுவது, அரசியல் ரீதியான முடிவுகளை போகின்ற இடங்களில அவர் விருப்பத்துக்கு ஏற்ப கருத்துக்களை வெளியிடுவது என்று ஒரு தன்னிச்சையான செயல்பாடுகளை அவர் செய்து வந்தார். இந்த சூழலில கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களுக்கு மத்தியில் எனக்கும் இணை பொதுச் செயலாளர் ஹாரூன் ரஷீத் அவர்களுக்கும் ஏற்பட்டு வந்த ஒரு செல்வாக்கை அவரால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. அந்த அடிப்படையில் தான் உப்புச்சப்பில்லாத குற்றச்சாட்டுகளை எல்லாம் கூறி பொதுச் செயலாளர் எனக்கும் தெரியாமல் கட்சியுடைய சுப்ரீம் அமைப்பாக இருக்கக்கூடிய தலைமை நிர்வாக குழுவுக்கும் தெரியாமல் 2 நாட்களுக்குள் பொதுக்குழு கூடும் என்று அவசரமாக அறிவித்தார். அந்த சட்டவிரோத பொதுக்குழுவை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்று நான் சொன்னேன். அதன் பிறகு நான் அதிகாரப்பூர்வமான பொதுக்குழு அறிவித்த நேரத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் என்னிடம் வந்து பேசினார்கள். நீங்கள் அறிவித்திருந்த பொதுக்குழுவை ரத்து செய்யுங்கள், நாங்கள் ஜவஹர்லாவுடனும் பேசுகிறோம், அவர் அறிவித்த அந்த பொதுக்குழுவை நாங்கள் ரத்து செய்ய சொல்கிறோம் என்று சொன்னார்கள். நல்லெண்ண முயற்சியாக அந்த வேண்டுகோளையும் முயற்சியும் ஏற்றுக்கொண்டு நான் அறிவித்த அதிகாரப்பூர்வமான பொதுக்குழுவை ரத்து செய்தேன். ஆனாலும் பேராசிரியர் ஜவஹர்லா அவர்கள் தான் அறிவித்த அந்த சட்டவிரோத பொதுக்குழுவில என்னை நீக்குவதாக அறிவித்துவிட்டு புதிதாக தலைவர் பதவியை உருவாக்கி அவர் தலைவராக முடிசூட்டிக் கொண்டிருக்கிறார்.
இப்போது ஜவாஹிருல்லா கூட்டிய பொதுக்குழு என்பது சட்டவிரோத பொதுக்குழு என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் அந்த பொதுக்குழுவில் பெரும்பாலான உறுப்பினர்கள் கலந்து கொண்டதாக செய்திகள் வருகின்றன, அவர்களும் சொல்கிறார்கள். இதற்கு உங்களுடைய பதில் என்ன?
ஜவாஹிருல்லா அவர்கள் கூட்டிய அந்த சட்டவிரோத பொதுக்குழுவில அதிகாரப்பூர்வமான பொதுக்குழு உறுப்பினர்களிலே 20% பேர் தான் வருகை தந்தார்கள். மீதி 80% பேர் பொதுக்குழுவுக்கு சம்பந்தம் இல்லாத நபர்களை அழைத்து வந்து தாங்கள் சொல்வதற்கேற்ப அவர்கள் குரல் எழுப்பி ஆதரவு தர வேண்டும் என்ற அடிப்படையில் கூட்டப்பட்ட ஒன்று. அது சட்டவிரோதமாக கூடிய பொதுக்குழு மட்டுமல்ல, ஒரு நாடகத்தை அரங்கேற்ற நடத்திய நாடக பொதுக்குழு என்றும் சொல்கிறோம்.
வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி சேர்வது என்பது குறித்தே மோதல் ஏற்பட்டதாக ஊடகங்களில் செய்திகள் வருகின்றன, என்ன உண்மை?
நான் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களோடு கலந்து கொண்டு உரையாடும் போதெல்லாம் இப்பொழுது நாம் தேர்தல் கூட்டணியை பற்றி பேச வேண்டாம், தேர்தல் நெருக்கத்திலே கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நடத்தினால்தான் நமக்கு ஏற்ப கூடுதல் தொகுதிகளை எந்த அரசியல் கூட்டணியிலும் கேட்டுத் தர முடியும் என்ற கருத்தை நான் அவர்கள் விவாதித்து வந்தேன். பிரச்சனை ஏற்பட்டது ஜவஹர்லா அவருடைய தன்னை தவிர வேறு யாரும் கட்சியிலே வளர்ந்துவிடக் கூடாது என்ற பொறாமைத்தனமான செயல்பாடுகளும் தான் இந்த சர்ச்சைகளுக்கு மூல காரணம் என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஜவஹர்லா அதிமுக கூட்டணியில் சேர வேண்டும் என்று விரும்புவதாகவும் மற்றொரு தரப்பினர் திமுக கூட்டணியில் சேர வேண்டும் என்று விரும்புவதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே இந்த மோதல் வெடித்திருப்பதாக சொல்லப்படுகிறது, இது உண்மையா?
இந்த சச்சரவுகளுக்கு பின்னால் திமுக ஆதரவா அதிமுக ஆதரவா அல்லது மக்கள் நல கூட்டு இயக்கத்தினுடைய சிக்கல்களா என்று கேட்டால் இது எதுவுமே இல்லை. முழுக்க முழுக்க பல ஆண்டுகளாக கட்சிக்கு நிலவி வந்த உட்பூசல்களுடைய பிரதிபலிப்பு தான் இந்த சிக்கல்கள் தோன்றுவதற்கு காரணம்.
இப்போது நீங்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன?
இப்பொழுதும் நான் தான் உண்மையான மனிதநேய மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர். என்னுடன் தலைமை நிர்வாகிகளில் 10 பேரில் 8 பேர் என்னோடு இருக்கிறார்கள். இந்த நிலையில உண்மையான மனிதநேய மக்கள் கட்சி நாங்கள் தான் என்பதை அடுத்த ஒரு வாரத்திற்குள் தஞ்சாவூரை கூட்டவிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான பொதுக்குழுவிலே நாங்கள் நிரூபிப்போம்.
மனிதநேய மக்கள் கட்சியின் தமிமுன் அன்சாரி ஆப்கானிஸ்தானின் குண்டூஸ் நகரில் தங்களது மருத்துவமனை மீது அமெரிக்கா வான்தாக்குதல் நடத்தியது குறித்து ஜெனீவா உடன்படிக்கையின்படி சர்வதேச உண்மை அறியும் ஆணையத்தை அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்று மருத்துவ தொண்டு நிறுவனமான MSF கூறியிருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே பார்த்தோம். இது குறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் விமல் சொக்கநாதன்.
ஆப்கானிஸ்தானின் வடமேற்கே அமைந்திருக்கிறது ஆப்கன் நகரான குண்டூஸ். கேந்திர முக்கியத்துவம் மிக்க இந்த நகரில் சுமார் 3 லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள். கடந்த சனிக்கிழமை அக்டோபர் 3 தேதி ஆப்கன் நேரம் அதிகாலை 2:15 அளவில் குண்டூஸ் நகரில் மருத்துவமனை ஒன்று கடுமையான குண்டு தாக்குதலுக்கு இலக்கானது. தாக்குதலை நடத்தியது அமெரிக்க படைப்பிரிவு. 22 பேர் கொல்லப்பட்ட இந்த தாக்குதல் தவறுதலாக நடந்த ஒரு சம்பவம் என்று அமெரிக்கா கூறியிருக்கிறது. குண்டூஸ் நகரை தலிபான்களிடமிருந்து மீட்பதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது என்று அமெரிக்கா விளக்கியிருக்கிறது. இந்த சம்பவம் பற்றி அமெரிக்க நீதித்துறை, பாதுகாப்புத்துறை, நேற்று அமைப்பு, அமெரிக்க ஆப்கன் குழு ஆகியன பல விசாரணைகளை நடத்தியிருக்கின்றன. ஆனால் இப்படியான உள்ளக விசாரணைகளுக்காக நாங்கள் எல்லாம் காத்திருக்க முடியாது என்று குரல் எழுப்பியிருக்கிறார் ஜோஹான் லியூ அம்மையார். மெடிசி சா ஃப்ரண்டியே அதாவது MSF எல்லைகளுக்கு அப்பால் மருத்துவ உதவி என்ற உலக புகழ்பெற்ற நிவாரண மருத்துவ உதவி நிறுவனத்தின் தலைவி இவர். 1999 நோபல் பரிசு பெற்ற இந்த MSF உதவி நிறுவனம் கடந்த சனிக்கிழமை நடந்த சம்பவத்தை ஒரு போர்க்கால குற்றமாகவே தாங்கள் கருதுவதாக கூறியிருக்கிறது.
It is unacceptable that the bombing of a hospital and the killing of staff and patient can be dismissed as collateral damage or brush aside as a mistake.
மருத்துவமனை மீது குண்டு போட்டு ஊழியர்கள் நோயாளிகளையெல்லாம் கொன்றுவிட்டு யுத்தத்தில் தவிர்க்க முடியாத சேதம் என்று அதை நிராகரிப்பதையோ தவறென்று கூறி புறந்தள்ள பார்ப்பதையோ ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அமெரிக்கா, நேட்டோ, ஆப்கானிய படைகள், இவர்களின் இராணுவமே செய்கின்ற உள்ளக விசாரணைகளை நாங்கள் நம்ப முடியாது. சர்வதேச மனிதாபிமான விவகாரங்களுக்கான உண்மை கண்டறியும் ஆணையத்தால் குண்டுஸ் தாக்குதல் விசாரிக்கப்பட வேண்டும்
என்றார் ஜோயன் லியூ அம்மையார். அனைத்துலக மனிதாபிமான உதவிகளுக்கு இடையூறு விளைவிக்கப்பட்டால் அவற்றை விசாரிக்கவென நிரந்தர உலக அமைப்பு ஒன்று இருக்கிறது, IHFFC, அதாவது உண்மை கண்டறியும் அனைத்துலக மனிதாபிமான ஆணையம். 1991 ஜெனீவா உடன்படிக்கைப்படி உருவாக்கப்பட்டது இது. இதுவரை இந்த ஆணையம் கூட்டப்படவில்லை. இந்த ஜெனீவா உடன்படிக்கையில் 76 கைச்சாற்றிருக்கின்றன. அமெரிக்காவோ ஆப்கானிஸ்தானோ கைச்சாற்றிடவில்லை. பிரச்சனைக்குரிய இரு நாடுகளும் சம்மதிக்கும் பட்சத்தில் மட்டும்தான் ஆணையம் கூட்டப்பட முடியும். 76 இந்த விசாரணையை துரிதமாக ஆரம்பித்து மருத்துவமனை தாக்கப்பட்ட சம்பவம் பற்றி உண்மையை கண்டறிய வேண்டும் என்று MSF தலைவி வலியுறுத்தியிருக்கிறார். இது செய்யப்படாவிட்டால் கலவரங்கள் நடக்கும் நாடுகளில் இயங்கும் மருத்துவமனைகளின் கதி அதோ கதியாகிவிடும். போரில் ஈடுபடும் நாடுகளுக்கு இது ஒரு ஊக்கமாகவும் அமையக்கூடும் என்றும் MSF தலைவி ஜோயன் லியூ அமையார் எச்சரித்திருக்கிறார்.
BBC செய்தியை தமிழில் தந்தவர் விமல் சொக்கநாதன். அமெரிக்க உளவு நிறுவனங்கள் மக்களை வேவு பார்ப்பதற்காக அதற்கு முன்பாக பணியாற்றிய எட்வர்ட் ஸ்னோடன் தகவல்களை கசிய விட்டதன் பின்விளைவாக அவர் தற்போது ரஷ்யாவில் பதுங்கி வாழ்கிறார். தற்போது ஸ்னோடன் BBCக்கு வழங்கிய ஒரு சிறப்பு பேட்டியில் ஐக்கிய ராஜ்யமும் மக்களை கண்காணிப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இதுகுறித்து ஸ்னோடனின் பேட்டியை தமிழில் தருகிறார் சாதாத்.
3 காலமாக ஏற்பாடுகளை செய்துதான் எட்வர்ட் ஸ்னோடனை பேட்டி எடுக்க முடிந்தது. தகவல் ரகசியம் பாதுகாக்கப்பட்ட ஒரு ஆப் வழியாக அவர் எம்மை தொடர்பு கொண்டார். எங்களை மாஸ்கோவில் ஒரு ஹோட்டலுக்கு வந்துவிட்டு அறை என்னை தர சொல்லி கேட்டார். அந்த அறைக்கு எட்வர்ட் ஸ்னோடன் அவராகவே வருவார் என்று சொல்லப்பட்டது. தான் ஏன் உளவுத்துறை செயல்படும் விதம் பற்றி வெளியில் தகவல் சொன்னேன் என்று அவர் விளக்கினார்.
I saw that all of our communications were being intercepted all of the time. In the absence of
யாருக்கும் எந்த சந்தேகமும் வராமலேயே நம்முடைய எல்லா தொடர்பாடலும் எல்லா நேரத்திலும் கண்காணிக்கப்படுவதை உணர்ந்தேன். நம்முடைய ஒப்புதல் பெறாமலேயே எல்லாம் நடப்பது தவறு என்று எனக்கு பட்டது.
பிரிட்டனில் டிஜிட்டல் தொடர்பாடல்கள் அனைத்தையும் கண்காணிக்கும் GCHQ மக்களின் திறன்பேசிகளில் உள்ள தரவுகள் அனைத்தையும் எடுக்க முடிவது பற்றியும் ஸ்னோடன் கவலை தெரிவித்தார். ஸ்மர்ஃப்ஸ் என்ற கார்ட்டூன் கதாபாத்திரத்தின் பெயர்களில் அந்த நிறுவனம் வேவு பார்க்கும் ரகசிய பயிற்சி திட்டத்தை கொண்டிருக்கிறது என அவர் எம்மிடம் விளக்கினார்.
Dreamy Smurf is the power management tool, which means turning your phone on or off without you knowing.
Dreamy Smurf என்கிற செயலியின் வழியாக மக்களுடைய திறன்பேசிகளை அவர்களுக்கு தெரியாமலேயே இயக்கவும் நிறுத்தவும் முடியும்.
Nosy Smurf என்று ஒன்று இருக்கிறதாமே, அது என்ன செய்யும்?
Nosy Smurf is the hot miking tool. So for example, if it's in your pocket,
Nosy Smurf வழியாக உங்கள் திறன்பேசியின் ஒலி வாங்கிகளை இயக்க முடியும். நீங்கள் பேசுவது அனைத்தையும் உங்களின் திறன்பேசி வழியாக உங்களுக்கு தெரியாமலேயே ஒட்டு கேட்க முடியும்.
பயங்கரவாதிகளை அடையாளம் காணுவதற்கும் பிடிப்பதற்குமாக மக்களின் டிஜிட்டல் தொடர்பாடல்களை GCHQ எப்படி பெருமளவில் ஒட்டுக்கேட்டது என அவர் விவரித்தார். அமெரிக்க நிறுவனமான சிஸ்கோ தயாரித்த டிஜிட்டல் ஜங்ஷன் கருவிகள் வழியாகவும் அது தரவுகளை பெற்றிருந்தது.
They'll hack those network service providers and secretly take ownership.
இணைய கட்டமைப்பு சேவை நிறுவனங்களுடைய வலையமைப்பில் ரகசியமாக நுழைந்து வேண்டிய தரவுகளை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள்.
அவர்களுக்கு தெரியாமலேயே எடுத்துக்கொள்வார்களா?
ஆமாம், தெரியாமலேயே தான்.
சிஸ்கோ கருவிகளை ஊடுருவதற்கு அரசாங்கமும் ரகசியமாக அனுமதி தந்திருந்தது. இது எதையுமே GCHQ உறுதி செய்யவோ மறுக்கவோ போவதில்லை என்றாலும் எல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டுதான் நடப்பதாக அது சொல்கிறது. எட்வர்ட் ஸ்னோடன் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார் என அமெரிக்காவும் பிரிட்டனும் கூறுகின்றன. நீங்கள் ஒரு துரோகியா?
Of course not. The question is, if I was a traitor, who did I betray?
இல்லை, நான் துரோகி என்றால் யாருக்கு நான் துரோகம் செய்தேன்?
அமெரிக்க மக்களுக்கு.
An argument could be made that I betrayed the government.
to protect the people.
அமெரிக்க மக்களை பாதுகாப்பதற்காக அரசாங்கத்திற்கு துரோகம் செய்தேன் என்று வேண்டுமானால் சொல்லலாம். அவ்வளவுதான். பிபிசி பனோரமா நிகழ்ச்சிக்கு ஸ்னோடன் வழங்கிய பேட்டியின் சில பகுதிகளை கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.